தொழில் சங்கங்கள் வந்து இந்தியாவில் முன்னாலேயே இருந்திருக்கு. திரிதிய காலத்துக்கு முன்னாலேயே ஸ்ட்ரைக்லாம் நடந்திருக்கு. ஆனால் தொழிற்சங்க ஒற்றுமைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. முதலாளித்துவம் வந்து அதை தலையிட விடாது. பிரிசிகா வந்து ஸ்பென்சர் கம்பெனியில் கிளார்க்கு, உமாஸ்தா கேர் ஹார்டின் ஒரு வெள்ளக்காரம் வராருங்க. அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து தொழிற்சங்க ஈடுபாடு ஏற்பட்டு, காரணம் என்னன்னாக்க கம்யூனிசமெல்லாம் வர்றதுக்குலாம் ரொம்ப நாள் முன்னால, மார்க்ஸ் எழுதுறதுக்குலாம் முன்னால கீரகாரடி வந்து லங்காஷேயர் கோல் ஃபீல்ட்ஸில் 1881 ஒரு ஸ்ட்ரைக் லீட் பண்ணுறாரு. அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து டாம் பெயின், தி ரைட்ஸ் ஆஃப் மேன், 1791. அந்த கீரகாரடியை பார்த்த பிறகு புரிவிக்க அவர்களுக்கு வந்து தொழிற்சங்கங்கள் அமைக்கணும், தொழிலாளிகளுக்கு ஒரு குரல் வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறது. காங்கிரஸ் வேலைகளோடு சேர்ந்து இவரும் தொழிற்சங்கங்கள் அமைக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுறாரு. மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சார் அவர் 1918. அப்போவே சிங்காரவேலர், சக்கர செட்டியார் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு காமிச்சாங்க. அதில் நான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்க, முதலாளித்துவம் பின்னால் இருந்தால் தான் பொது உடம்பாடமும் வெளியில் வரும்னு நினைக்கிறேன் நான். March 2, 1918 இடம் வந்து வெங்கடேஷ குணாமிரத பர்ஷினி சபா. வெங்கடேஷ குணாமிரத பர்ஷினி சபானாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, தி அசோசியேஷன் செலிபிரேட்டிங் தி செவரஸ் ஆஃப் லார்ட் பாலாஜி. நடக்கிறது வந்து ஒரு பங்களா, ஒரு லேடியோட பங்களா. அங்கதான் வந்து முதல் தமிழ் தொழிற்சங்கத்திற்கு விதையிடப்படுகிறது. திரிபிக எழுதுறாரு, தி போலீஸ் மிஸ்பிஹேவ்டு, தி ஒர்க்கர்ஸ் கெப்ட் தேர் கூல், தி ஓபன்லி ஆஸ்க் ஃபார் த யூனியன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முதல் ஆரம்பம். அப்புறம் பார்த்தா ரயில்வேஸ், டிராம்வேஸ், மின்சாரம், போலீஸு, டெக்ஸ்டைல்ஸ், பார்பர், சவரம் பண்றவங்க, ஸ்காவெஞ்சர்ஸ், ரிக்ஷா இருக்கிறவங்க,
சமூகத்தில் இருக்க எல்லா தொழில
சார்ந்த, அது மட்டும் இல்ல டொமஸ்டிக்ஸ் இன் யூரோப்பியன் ஹவுஸ் ஹோல்ட்னர், வெள்ளக்காரன் வீட்டில் வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு வந்து வாய்ஸே கிடையாது, அவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்றாரு. இவருக்கு வந்து இது உலக இயல்பு தெரிய மாட்டேங்கிறது கூட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தவிர, போலீஸ் யூனியனுக்கு வந்து போலீஸ் யூனியன் வெள்ளக்காரன் காலத்தை ஃபாலோ பண்றதுன்னா பாத்துக்கோங்க, அதுக்கு வந்து யாரை பிரசிடண்டா போடலாம்னு பார்த்தாக்க திருவிக்கா பிரசிடண்ட் கஸ்தூரி இருங்க எங்க கஸ்து ஹிந்து விஜிட்டர், அந்த மாதிரி எல்லாம் போட்டு பல துறைகளில் ஆரம்பிச்சாங்க. பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்ல தான் அவங்களுடைய வாசலை முதல்ல ஒரு பெரிய யூனியன் ஆரம்பிச்சு வேலை செய்து பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்ஸ், இன்றைக்கும் அந்த மில்லு தான் போயிடுது. அந்த அந்த இடத்துக்கு முன்னால திரிவிகாவுடைய சிலை நிற்கிறது இப்போ. அந்த காலங்களில் எப்படி லேபர் லீட் பண்ணாருங்கிறத வந்து கல்கி அழகா சொல்றாரு. பேசுறது அவங்களுக்கு புரியுறது இல்லையோ, திரிவிகாவை பார்த்தா போறோங்க. அந்த மாதிரி லேபரர்ஸ் சொன்னாங்களாம். இவர் என்னக்க பிரகலாதா, மகாவிஷ்ணு, நீலகண்டா அப்படின்னு எல்லாத்தையும் பேசுவார் அவர். ஒரு புராணங்கள்லேருந்து ஒரு உபமானம் எடுத்து கொடுக்கறத டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு. ஆனால் இவர் வந்து நின்னா போறோம். அப்படி இருந்த தொழிலாளர் சங்கங்கள் இது 1918, 1920, 1925 வச்சுக்கோங்க, இவர் இருந்தது 1953. அந்த சமயங்களில் வந்து உடல் நலம் ரொம்ப நாளாக அஞ்சு நாலஞ்சு வருஷமாக உடல் நலம் சரியாக இல்லை, என்னோட ஈடுபாடு அதிகம் இல்லை. அப்போ வந்து கூட்டம் கூட்டமாக வந்த தொழிலாளிகள் எல்லாம் அடுத்த சமுதாய அடுத்த சந்ததி அவங்களுக்கு ஒரு நேரம் தெரியாது. இருந்த போதிலும் ஒரு பத்து மைல் வந்து ஊர்வலமாக வந்தாங்கன்னாக்க எவ்வளவு மரியாதை அவருக்கு மேலே இருந்திருக்கும்போது நாம புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு அளவு ஞாபகம் இருக்கு, ஏன்னா அந்த இறுதி ஊர்வலத்தில் ஒரு பாகத்தில் நான் இருந்தேன். அன்னைக்கு ஒரே மழை வெயில், நான் சொல்றதை விட மாரப்பா குருசாமி வந்து ரொம்ப அழகாக சொல்றாரு அந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது எப்படி தொழிலாளிகள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு.
இப்ப தொழிலாளர்களுடைய மேம்பாடு அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதாவது புதிய சிந்தனைகளை தொழிலாளர்கள் மத்தியில
பலர் இருக்காரா? அது ரொம்ப சிம்பிள், பலர். உனக்கு ஒரு குரல் உண்டு, உனக்கு ஒரு உரிமை உண்டு, உனது உரிமைக்கு பிறகுதான் அவனுக்கு சம்பாத்தியம் உண்டு அப்படிங்கிறத நிலைநாட்டினர். அதுல ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் இதுல என்றால், ஜீவானந்தம், ஜீவான்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர். அவர் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பக்கிங்ஹாம் கர்நாடகில திருவிக்கா வந்து முதலாளியோட சமரசம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. உடனே ஜீவானந்தம் போய் திருவிக்கா பாக்குறாரு, பார்த்து சொல்றாரு, நடந்தது இது, தொழிலாளியோட நலத்துக்காக நான் செய்தது இது அப்படி என்று எடுத்து காட்டுகிறார். அப்போ உடனே ஜீவா வந்து அடுத்த மீட்டிங்கில் விளக்கம் கொடுத்துறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, ஒரு தொழிலாளர்களோட நலனுக்காக மேன்மைக்காக பாடுபட்ட காலம் ஒன்று, தொழிலாளர்களுடைய சங்கத்தை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவத காலம் இன்று. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொழிற்சங்கம் இருக்கு. தொழிற்சங்கம் ஒரு கட்சி அந்த காலத்துல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொழிற்சங்கம்னு ஆயிப்போச்சு.
அப்படின்னா இவருடைய கருத்துக்கள்லாம் அந்த அந்த தொழிற்சங்கத்துல இருந்த அங்கத்தினர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புதிய ஒரு தெம்பு, ஒரு
உத்வேகம்
இதெல்லாம் கொடுத்துருக்கோம்.
தமிழ்நாடு பூரா அவர் வந்து மின் வேகத்துல அங்கங்க பிரயாணம் செஞ்சு கொள்ளை பறக்கினாரு, ஒன்று சேர்ந்தாங்க. பக்கிங்ஹாம் கர்நாடக தான் ஆசிட் டெஸ்ட் எல்லாத்துக்கும். அங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்தால், ஒரு ஸ்ட்ரைக் வந்து இவரே லீட் பண்ணிட்டு போறாரு. அப்போ தெரிய வரும் எப்படி வந்து தொழிலாளரோட பலம் ஏறிச்சுன்னு சொல்லி. இதுல எனக்கு ஒரு புரியாத புதிர் ஒன்று இருக்குது. இல்ல, இவர் மார்க்சிசத்தையும் காந்தியத்தையும் எந்த அளவுக்கு இவரால சமரசம் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியவில்லை. இன்னும் நிறைய சொல்லியிருக்காரே தவிர, எந்த அளவுக்கு ரெண்டுக்கும் கன்கார்டன்ஸ் இருக்கு, இணைப்பு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல. எனக்கு இன்றைக்கு கூட சென்னையில வந்து மார்க்சிஸ்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப நல்ல லீடர்கள் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தவிர வேற எந்த கட்சியிலையும் தொழிலாளிகளாக பாடுபடுறது கிடையாது.
அவருடைய பேச்சுக்கள்லாம் பதிவாக்கப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு வகையில, எழுத்துக்கள்லயோ?
இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. அது எல்லாம் வந்து 10% 15% இருக்கு, மாத்தி எழுதிடுறாங்க. இப்போலாம் அவரே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட ஒரு வழக்கம், அன்றாட கடிதங்களை அண்ணனுக்கே கிழிச்சு போட்டுருவாரு. ஆகையினால ஆர்கைவ்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்த போதிலும் ஓரளவுக்கு அவருடைய சொற்பொழிவுகளும் தலையங்கங்களும் இருக்கு. இப்போ 10% வச்சுக்கலாம், அதை வச்சு பார்த்து இப்போ கோர்த்து நாம பார்த்தால் ஒரு நியாயமான தர்மமான நடைமுறைக்கு ஒத்ததாக நாம, அதாவது தர்மம் செய்யறது வந்து பிராக்டிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மை சொல்றது பிராக்டிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பிராக்டிக்கலா அன்றாட வாழ்க்கையில செய்யலாம். இன்னைக்கு அவரு அவருடைய படைப்புகள் கையில இருக்கிறத வச்சுட்டு நாம வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு.